ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது, இறைவன் உடனாக நிற்கிறான், அதுக்கு என்ன காரணம்? உயிர் ஒரு பொருளை சார்ந்தே இருக்கும் இயல்புடையது, அது தானா? அதால இயங்க முடியாது. தனித்து நிற்கும் இயல்பு உயிருக்கு இல்லை. ஆகவே உயிர் ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய உதவி இல்லாமல் அதால அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம எந்தெந்த அனுபவத்துக்கெல்லாம் போறோம்னாலும் கூடவே அவர் வந்துகிட்டே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி நம்ம தெரியறது இல்லை. என்னமோ கடவுள் இல்லாத இடம், கோயில் தான் கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு இங்க ஒண்ணும் தப்பு பண்ண கூடாது கோயிலுக்குள்ள அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே அவனுக்கு ஆலயம். அவன் நம்ம உயிரானது எந்த எந்த இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிப்பதாக இருந்தாலும் அவனுடைய துணை இல்லாமல் நம்மாலே எதையும் அனுபவிக்க முடியாது. ஆகவே எனவே விரும்பிய ஒன்றை உயிர் அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு மட்டுமல்லாமல் விருப்பப்பட்ட பொருளோடும் அவன் இருக்கணும். தண்ணிக்கு சுவையை தருகின்றவன் அவன், சூரியனுக்கு ஒளியை தருகின்றவன் அவன், நெருப்புக்கு வெப்பத்தை தருகின்றவன் அவன், சந்திரனுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவன் அவன், எல்லாத்துக்கும் அந்தந்த பொருளாக இருந்த அந்தந்த பொருளை அவன் வாழ்விக்கிறான். ஆகவே அவன் நம்மோட மட்டும் உடனா இருக்கணும்னு அவசியம் பத்தாது, அவன் அந்த பொருளோடும் உடனாக இருக்கிறான். ஆகவே ஒரு பொருள் கண் காண வேண்டும் என்றால் உயிரின் அறிவு கண்ணோடு உடனாய் நிற்க வேண்டும். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லி இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு பொருள்ல ஆழ்ந்திருந்து நம்முடைய உயிர் அறிவு ஒரே விஷயத்துல ஆழ்ந்து, நான் படிக்கிறதுல ஆழ்ந்திருக்கிறேன், இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், கவனம் ஒன்றாக இருந்து இந்த சொல்ற விஷயத்திலே என்னுடைய கவனம் இருந்தால் இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு என்னால தெரியாது. ஆனால் காது செயல்படுகிறது, கண்ணு செயல்படுகிறது, ஆனால் என்னுடைய உயிர் அறிவு அதோடு பொருந்தவில்லை என்றால் என்னாலே காட்சி இல்லை. எத்தனை பேர் வந்து போனாலும் தெரியாது, யார் எதுக்கு நிற்கிறாங்க என்னன்னு தெரியல. அப்போ காதலையும் நமக்கு அந்த விட இல்லை என்றால் எல்லாம் செயல்படுகிட்டு இருக்கிறது. அப்ப உயிர் அறிவு புலன்களோடு சேர வேண்டும். அதுபோல உயிர் செயல்பட வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் உயிருக்கே அந்த அனுபவம் ஏற்பட, அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக உயிரோடு சேர்ந்து அவனும் செயல்படுகிறான். இப்ப நம்ம கையை தூக்குறேன்னா என்னுடைய உயிர் மட்டும் இந்த கையை தூக்குதுன்னு இல்ல, அந்த உயிரோடு கலந்து சிவபெருமான என்ன பண்றான், கைய தூக்க வைக்கிறான். நான் பேசுகிறேன் என்றால் பேச்சினோடும் மணியோடு பாவாய் அப்படின்னு சொல்றான். பேச்சினோடும் கூட அவன் வருகிறான். இறைவன் இதை எப்படி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையா செய்யல, இறைவன் உயிர்களுடைய விருப்பப்படியே இயங்குகிறான். ஏன்னா அப்பதான் உயிருக்கு ஞானம் கிடைக்கும், அப்பதான் உயிருக்கு அனுபவ அறிவு ஏற்படும். அனுபவம் ஏற்பட்டாலுடைய உயிருக்கு அந்த அறிவு, உபதேசம் பண்ணுகின்ற அறிவு நிலைக்கவே நிலைக்காது, விட்டுருவான். எப்ப அவனுக்கு அடிபட்டு அனுபவப்பட்டு அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு அந்த உயிருடைய தன்மை எவ்வாறு. அதனால இறைவன் என்ன பண்றான், உயிருடைய விருப்பப்படியே, எப்படி ஐஸ்கிரீம் கேட்கிற குழந்தை நம்ம விரும்பலைனாலும் அதை அடம் பண்றதுக்காக வாங்கி கொடுத்து அதுக்கு உடல் நோய் வந்தவொடனே சுட்டி காட்டுகிறோமோ, அதுபோல இறைவனும் நம்மோடு நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்தது போல செயல்பட்டு நமக்கு அந்த ஞானத்தை உண்டு பண்ணுகிறார். அதனால வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகவே அவன் வந்து நம்முடைய வழியிலே வந்தாலும் அவனுடைய வழிக்கு அவன் கடைசியில கொண்டுட்டு போய் நம்ம ஞானத்தை அடைய வைத்து விடுவான். எந்த அறமும் ஆட்கொள்வான் சிவபெருமான். எந்த தரத்தில் உள்ளவர்களை யாரையும் அவன் விட்டுறவே போறது கிடையாது. எந்த தரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த தரத்துக்கு அவன் கீழே இறங்கி வந்து ஒன்னாவது பிள்ளை ஒன்னாவது பிள்ளை ஆசிரியரா இருப்பான், பத்தாவது படிச்சானா பத்தாவது ஆசிரியரா இருப்பான், அவன் டாக்டரேட் பண்ணா ஆராய்ச்சியாளருக்கு ஆராய்ச்சி அறிவை அவன் உண்டு பண்ணுவான். யாருக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இறங்கி வந்து அவன் புரிவான். நல்லதோ தீயதோ எதுவரையினும் உயிரின் விருப்பத்துக்கு ஏற்பவே இறைவன் உயிரோடு உடனாகி நிற்கின்றான். அதனால சுந்தர பெருமான் சொல்லுகிறார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனே, புரிசுன்னா தவறுகள். ஆகவே இதை சொன்னோமானால் உயிர்களும் சடப்பொருள்களும் தனது வியாபகத்துக்குள் தங்கும் பொருட்டு அவற்றோடு ஒன்றாய் நிற்கிறான். உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டும் சடப்பொருள்களை இயக்கும் பொருட்டும் அவன் இறைவன் வேறாக நிற்கிறான். உயிர்கள் இருவினைகளை செய்யும் பொருட்டும் சடப்பொருளை இயக்கும் பொருட்டும் அவற்றோடு உடனாக இருக்கிறான். இது வந்து அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பதற்கு பொருள். அடுத்து இருவினையும் நிற்கும் ஆணையின் இருவினையின் அப்படின்னு அடுத்தது, தன்னுடைய சங்கற்ப சக்தியாகிய பராசக்தியினுடைய துணையினால் உயிர்களை இருவினைக்கு தகுந்தது போல செலுத்துகிறான். நல்வினை தீனை ஆகியவற்றின் இரு பயன்களை ஒருவர் அனுபவித்து அந்த வினைகள் அந்த அனுபவித்து அதனுடைய விளைவால் ஞானத்தை உண்டாக்கி அந்த வினைகளை போக்கு பொருட்டு உயிர்களை அவன் வினைகளிலே செலுத்துகிறான். அப்படி வினைகளிலே செலுத்தும் பொழுது அந்த வினைகள் முற்றிலும் தீராவிட்டால் போக்குவரவு புரிய நிற்கும். ஆணவமல பற்று இருக்கும் வரை உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கும். போக்கு வரவு அப்படின்னா போக்கு என்றால் இறப்பு, வரவுன்னா பிறத்தல். ஆகவே பிறப்பு இறப்பை இடைவிடாது செய்கிறான். முற்றிலும் ஆணவமலம் தீரணும். ஒரு தடவை செலவுக்கு போட்டோம், துணி கொஞ்சம் அழுக்கா வருது, மறுபடியும் போட்டுறோம்ல, இப்ப இன்னொரு தடவை பாத்துட்டு என்ன இந்த கடையெல்லாம் சரியா போகல. அது மாதிரி ஒவ்வொரு தரையும் பிறப்பு இறப்பு ஒரு செலவை போட்டு துவைச்சு நிமித்துறதுதான். சரி, ஆணையின் நிற்கும் இதெல்லாம் இறைவன் எப்படி செய்யறானா, தன்னுடைய ஆணையின் துணை கொண்டு செயல்படுகிறான். ஆணை என்பது இறைவனுடைய சங்கல்பமாகி திருவருள். அவனுடைய திருவடின்னு சொன்னாலும் திருவருள்னு சொன்னாலும் ஆணைன்னு சொன்னாலும் பராசக்தின்னு சொன்னாலும் அவனுடைய திருவருளே அவனுடைய ஆணைதான். திருவருளை விட்டு இறைவன் என்றும் பிரியவில்லை. அது ஒருமையில் இருமை. அது என்ன சக்தின்னு சொல்லியிருக்கான், தாதான்மிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கான். பேரருடைமையாகிய திருவருள் உடைமையால் மட்டுமே உயிர்களுக்கு அவன் என்னுடைய திருவருள் எட்டு குணம் சாமிக்கு இருக்கு. அந்த எட்டு குணத்துல ஒரு குணம் இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளாகிய குணத்தினால்தான் இந்த உலகத்திற்கு அவன் உலகத்தை அவன் நடத்துகிறான். அதனாலதான் திருவருளுக்கு பாதி உடம்ப கொடுத்துட்டான் பாருங்க. திருவுருள்தான் அவன்கிட்ட எட்டு குணம் இருக்கு, எட்டு குணத்துக்கும் அப்படி கொடுக்கல, பாதி திருவுருளாகிய அந்த குணம் அர்த்தநாரீஸ்வரன் ஆக இருப்பதற்கு அதுதான் காரணம். இந்த சூத்திரம் நான்கு வித கருத்துக்களை கொண்டிருக்கிறது. நிலைக்களம் கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அதான் அதிகரணம் என்று சொல்லுகிறோம். நான்கு அதிகரணங்கள், அது வந்து அவையே தானேயாய் அப்படிங்கிறது முதல் அதிகரணம். அதுல எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் நான்கு வெண்பாக்கள் இருக்கின்றன. ஆணையின் இருவினையின், அந்த ஆணையின் என்பதை இரண்டு இடங்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இருவினைக்கு முன்னாலே அதை சிங்க நோக்கு என்று சொல்வார்கள். ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பக்கம் பார்க்கணும். அது போல அந்த ஆணையின் என்பதை இருவினையின் என்பதோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் மூன்று வெண்பாக்கள். போக்குவரவு உரிய, நம்ம போக்குவரவு புரியும் பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நரகம் சொர்க்கம் அப்புறம் நடுத்தர உலகம் எங்கேயும் போகாம கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கிறது அந்த மாதிரி இடம், அதெல்லாம் போக்குவரவு பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த போக்குவரவு புரிய அதை வந்து எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் ரெண்டு வெண்பாக்கள் நாளைக்கு சொல்கிறார். ஆணையின் நீக்கமின்றி இறைவன் பராசக்தியை விட்டு என்றும் நீங்காமல் இருப்பான் என்பதை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாக்களின் மூலமாக நமக்கு விடுகிறார். முதல் அதிகரணம் அவையே தானேயாய் இந்த செய்திதான். இதற்குரிய மேற்கோள் இன்மா, இவ் ஆன்மாக்கள் போலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்பது. இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் ஒன்றாகவும் பொருளின் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கிறான். இந்த உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அது இந்த மூன்று நிலைகளாக அவன் இருப்பதிலேயே அடங்கிவிடும். இதுக்கு மேல உயிர்களுக்கு இந்த உதவி தேவைப்படாது. இதுக்கு மேல உயிர்களுக்கு இன்னொரு உதவி தேவைப்படும்னா அதுவாகவும் இருப்பான். அவன் பரிபூர்ணமாக உதவி செய்பவன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், பணம் கட்டணும், பத்தாயிரம் ரூபாய் வேணும்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது ஒரு பகுதி உதவி. அவன் பத்து பேர்த்த போய் நிக்கணும், அதுக்காக ஒருத்தனே நீ பத்தாயிரம் ரூபாய் உனக்கு வேணும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அப்போ அது முழு உதவி ஆகிடுகிறது இல்லையா. அப்போ இந்த மூன்று தன்மையும் உயிர்களுக்கு தேவையான எல்லாம் இந்த கூட்டில் அடங்கி விடுகிறது. ஆகவே இறைவன் முழுமையாக பரிபூர்ணமான உதவியை நமக்கு செய்கிறான். இதற்குரிய ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா அத்விதம் என்ற சொல்லானே, அத்விதம் என்ற சொல்லால், சொல்லானே என்பது சொல்லால், ஏகம் எண்ணில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்விதம் என்ற சொல்லே அந்நியனாத்தியை உணர்த்துமாயிட்டு. என்ன புரியுது, புரியோப்போம். அத்விதம் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கடவுள் வேறு உயிர் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்வது ஒருபோதும் பொருந்தாது. அத்விதம்ங்கிற சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு கடவுள் வேறு உயிர் வேறு அல்ல ரெண்டு ஒண்ணுதான் என்று சொல்வது பொருந்தாது. அப்போ இறைவன் ஒருவனே அப்படின்னு சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா. இறைவன் ஒருவனா இருந்தா அவன் யாரையும் சுட்டி காட்ட, இறைவன் ஒருவனே அப்படின்னு சுட்டி காட்டிக்கோனா. அப்ப இறைவன் ஒருவனேன்னு ஏகம் அப்படின்னு சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா. அப்பவே தெரியுது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய உயிர் என்பது ஒன்று உண்டு. அத்திவிதம் என்ற சொல்லானே அவங்க சொன்ன சொல்லையே நம்ம அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லுகிறோம். ஆகவே அத்வைதம் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கடவுள் வேறு உயிர் வேறு என்று சொல்வது பொருந்தாது. ஏகம் என்று சுட்டி சொல்வதால், ஏகம் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கிறதே அது வேறு இது வேறு என்று தெரிகிறது. ஆகவே இரண்டு பொருள்கள், அந்த பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றன என்று அது உணர வைக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு அப்படின்னா ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்திவிதம் என்று சொல்லே அந்நியனாத்திய உணர்த்தும் ஆயிட்டு அப்படின்னா, ஆகவே உயிரும் இறைவனும் வேறு இல்லை என்பதை உணர்த்துகிறது. அதாவது ரெண்டு பொருள்கள் கலப்பினால் அவைகள் ஒன்றாக இருந்து வேறின்மையாக இருக்கிறது, ரெண்டு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்பதை அத்விதம் என்ற சொல் உணர்த்துகிறது. அத்விதம் என்றாலே அங்க ரெண்டு பொருள் இருக்கிறது, ரெண்டு பொருள் தனித்தனியாக இல்லாமல் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்ற சொல்லை அத்விதம் என்ற சொல் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு விளக்கம் பூரா சொல்லியிருக்க முன்னாடி அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த இதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா, முதல் வெண்பா இதுதான். இப்போ இத சொல்லிட்டார் இல்லையா, அவையாய் தானேயாய் அவையே தானேயாய், இந்த மூன்றையும் நம்ம சிந்திக்க சிந்திக்க கடவுள் நம்ம ரொம்பவோடு நெருங்கி வந்து விடுவார். கடவுள் நம்மளோட நெருங்கி வரணும்னா அந்த மூன்றையும் நம்ம உடலில் நம்முடைய உயிரோடு உயிராக கலந்திருப்பவன் சிவபெருமான். நம்ம எதை அறிந்தாலும் அந்த அறிவுக்கு அதை தூண்டுகின்றவன், அறிவை நமக்கு தருகின்றவன் சிவபெருமான். நாம் செயல்படும் பொழுது நம்மோடு சேர்ந்து அவனும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இது ஆழ்ந்து தியானம் பண்ணும். தியானம் என்பது சரிசாரம் சொல்றது இதுதான், தியானம். இறைவன் நம்மோடு உடனாக இருந்து எல்லா செயல்களுக்கும் அவன் தான் கர்த்தாவாக இருக்கிறான். நம்முடைய செயல் என்று ஒரு செயலும் கிடையாது, எல்லா செயலும் அவனால் நிகழ்த்தப்படுபவை. இதை ஆழ்ந்து நாம் சிந்திக்க சிந்திக்க கடவுளுடன் நாம் இருப்போம். கடவுளுடன் வாழ்வர்கள், கடவுளோடு வாழ்வர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பெரிய ஞானிகளை சொல்ல முடியா. நாம் அப்படி கடவுளோடு வாழலாம். ஞானிகள் எங்கிருந்து வருகிறார்கள், நம்ம போலதான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஞானிகள் ஆனார்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி தான், அவையே தானேயாய் அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான். இதை ஓயாது நாம் சிந்திக்க சிந்திக்க கடவுள் நம்மை மறைத்திருக்கின்ற அந்த திரையானது நம்மை விட்டு விலகுங்க. இது ஒரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன், அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், பண்டிதம் நீ கதிரேசன் செட்டியார் உதாரணம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் தான், நான் சொல்லிடுவோம் அப்படியும். பண்டிதம் நீ கதிரேசன் செட்டியார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெரிய சான்றோர். அவர் திருவாசகத்துக்கு, திருச்சதகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார், திருவம்பாவைக்கு உரை எழுதியிருக்கிறார், நீத்தல் விண்ணப்பத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். உரையெல்லாம் ரொம்ப அற்புதமான, முழுசும் அவர் மூலமா வெளிவரல நமக்கு, அவ்வளவுதான் வந்திருக்கிறது. அவர்கள் இந்த செய்திகளை சொல்வதற்காக சொற்பொழிவுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் கால் சற்று நடக்க முடியாது, அதனால கையிலே ஒரு கோல் வைத்திருந்தார்கள். அந்த கோலை ஊண்டி கொண்டு வருவார்கள். அவர் கோலை ஊண்டி கொண்டு அவர் மார்பாளியில உட்காந்து சொற்பொழி ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், கோலை கொண்டு போய் அந்த நிலவாசம் கிட்ட வச்சுட்டார், ஓரமா வச்சுட்டார். இப்ப சொற்பொழிவு முடிந்தது. அப்ப சொற்பொழிவு முடிந்த உடனே அவர் எழுந்து நடக்கணுமா இல்லையா, அப்ப நடப்பதற்கு அவர் என்ன சொன்னார், என்னோடு உடனாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான், அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடமாட முடியாது. என் இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம், என்னோடு உடனாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான், அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடக்க முடியாது. ஆகவே இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்ற இந்த செய்தி, இது வந்து இது ஒரு அமுதம், இந்த செய்தி ஒரு அமுதம். இதை எந்த அளவுக்கு நம்மளால சிந்திக்க முடியுதோ அந்த அளவுக்கு இறைவனோட நீங்கள் நெருங்கி விடுவீங்க. இது ஆழமா சிந்திக்கிறேன். இது எடுத்துக்காட்டு வெண்பாக்களின் மூலமாக இந்த பாடல்கள் ஒவ்வொருதா ஒவ்வொரு விஷயமா, ஒன்றாக இருப்பது ஒரு பாடல், வேறாக இருப்பது ஒரு பாடல், உடனாக இருப்பது ஒரு பாடல், இந்த மூன்றும் சேர்த்து ஒரு பாடல். இது கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கிறார் நம்முடைய மெய்கண்டார்.
நம்ம சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இந்த சூத்திரத்தில் அவையே தானேயாய் என்ற முதல் அதிகரணம், நான்கு அதிகரணமாக இந்த சூத்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் அதிகரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகரணத்திலே அதற்குரிய மேற்கோள் ஏது எல்லாவற்றையும் பார்த்துட்டு இப்ப அதுக்கு உதாரண வெண்பாக்களை இனிமேல் பார்க்க இருக்கு. அவை அந்த அவையே தானேயாய் என்பதை இரட்டகம் ஒழிந்து கொண்டு அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் அது என்று பொருள் பார்த்தோம். இறைவன் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இருக்கின்ற ஒரு அத்துவித சம்பந்தம், அந்த அத்துவித சம்பந்தத்தை தான் மெய்கண்டார் இந்த இரண்டு மூன்று சொற்களிலே சொல்கிறார். அவையே அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்ற மூன்று கொள்கைகளை, அத்வித கொள்கைகளை அவர் விளக்குகிறார். இறைவன் எல்லா உயிர்களோடும் வேற்றுமையின்றி கலந்திருக்கிறான் உடல் உயிர் போல. அதுக்கு உதாரணம் சொன்னோம் நம்ம சென்ற வகுப்புல, இதெல்லாம் சொன்ன செய்திகள் அதை புரிஞ்சு பார்ப்போம். இறைவன் உடலும் உயிரும் எவ்வாறு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது, ரெண்டும் வேற வேற பொருள்கள், உடல் வேறு உடல் ஜடம், உயிர் அறிவு பொருள், ரெண்டும் கலத்தினால் ஒன்றாக இருக்கிறது உடல் உயிராக. அப்ப ரெண்டு குருவா இருந்தாலும் வேற்றுமை தெரியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றாகவே இருக்கிறது இல்லையா? அதுபோல இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான், கலத்தினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். அப்புறம் பொருளின் தன்மையால் அவன் வேறு இல்லையா? பொருளின் தன்மையால் சிவபெருமான் பேரறி படைத்தவன், உயிரெல்லாம் சித்தறிவு படைத்தது. இறைவன் பாசத்தால் பந்திக்கப்படாதவன், உயிர்களெல்லாம் பாசத்தினாலே பந்திக்கப்பட்டவர்கள். ஆகவே இறைவன் வேறாகவும் இருக்கிறான். அப்படி வேறாக இருப்பதனால உயிர் என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, உயிர்கள் எல்லாம் அறிவிக்க அறிவு இயல்புடைய, யாராவது அறிவித்தால்தான் உயிரால் அறிய முடியும். அதனால வேறாக இருந்தும் அவன் அறிவிக்கிறான், அறிவிப்பதற்காக அவன் வேறாக இருக்கிறான். அப்புறம் உயிர்கள் எல்லாம் யாராவது செலுத்தினால்தான் அதனால் செயல்பட முடியும். உயிர்க்குயிராயல் தன்மையால் அவன் உடனாகவும் இருக்கிறான். அப்படி உடனாகவும் அவன் இருப்பதனால்தான் நம்ம எல்லா பொருள்களையும் சென்று பற்றி அனுபவித்து அதனால் வருகின்ற இன்ப துன்பங்களை வினை கழிவி நம்மால் ஏற்படுத்தி கொள்ள அவன் தான் உதவுகிறான். ஆக இறைவன் ஒன்றாகவும், கலப்பினால் ஒன்றாகவும், பொருளின் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் அதாவது உயிர்ப்புயிராத தன்மையால் உடனாகவும் இருந்து நமக்கு உதவி புரிகிறான் என்ற செய்தியை நம்ம முதல் அதிகரணத்தில் பார்த்திருக்கிறோம் இதுவரை. இப்போ இதுக்குரிய உதாரண வெண்பாக்களை தான் இனிமேல் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உதாரண வெண்பாக்கள்ல முதலில் இருப்பது, கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க என்றாங்க. ஒட்டி அவன் உள்ளம் ஆகில்லான், உள்ளம் அவனா மாட்டாது, அவன் உள்ளமாய் அல்லனுமாம் ஆங்கு. இப்போ நம்ம சொன்ன இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையால் வேறாக இருக்கிறான், உயிர்க்குயிராத தன்மையால் உடனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு கொள்கையையும் ஒவ்வொரு பாடல் உதாரண வெண்பாக்களின் மூலம் வெண்பாவின் மூலமாக அவர் மேலும் விளக்கமாக சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. இது சுத்தாத்வீதம் என்றும் சிவாத்வீதம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு அமுதம் போன்றது. இந்த கொள்கையை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் இறைவனோடு எப்பொழுதும் பாடலாம். தியானத்தில் மிக உயர்ந்த தியானம் நமக்கு சித்திக்கும். அதனால மீகண்டார் என்ன செய்கிறாருன்னா, அதை நன்றாக ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக உதாரண வெண்பாக்கள் நான்கு வெண்பாக்கள் அமைத்திருக்கிறார்கள் அதிகரணத்துக்கு. மூன்று வெண்பாக்கள் அவையாய் தானேயாய், அவையே தானேயா என்பதை விளக்கிவிட்டு கடைசியில் மூன்றையும் சேர்த்து ஒரு வெண்பாவில் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு சொல்லுகின்றார். இந்த கருத்துக்களை ஆழ ஆழ நம்ம சிந்தித்து பார்க்க பார்க்க இறைவன் நம்மோடு உயிரோடு எப்படி கலந்திருக்கிறான், எப்படி அறிவிக்கிறான், எப்படி உடனாகி நம்மை செலுத்துகிறான் என்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும். அனுபவ ஞானத்திற்கு இது மிக்க உதவியாக இருக்கும். அதனால் இது ஆழமாக நாம் கவனித்ததற்குரிய பாடல்களாக விளங்குகின்றன. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு, அதாவது இந்த பாடலில் முதல் வரியில கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளம்னு ஒரு பாருங்க. உள்ளம் என்பது இங்கே உயிரை குறிக்கிறது. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம். நம்ம உள்ளம்னா நம்ம மனசுக்கு நம்ம மனது அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல உள்ளம் என்பதை நம்ம என்ன பொருள் கொள்ளணும்? உயிர் அப்படின்னு பொருள் கொள்ளணும். இந்த உயிரானது உள்ளம், கட்டும் உறுப்பும், இதற்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கின்றன? இந்த உயிருக்கு மேலே உடல் அமைந்திருக்கிறது. இந்த உடலிலே முதல்ல பார்த்தீங்கன்னா உடம்பை கட்டி வைப்பது போல நரம்பு மண்டலம் அமைந்திருக்கிறது. நரம்பு மண்டலம் தான் உடம்பை கட்டுக்கொப்ப வச்சிருக்கு. நரம்பு மண்டலம் இல்லாவிட்டால் உடல் ஒரு கட்டமைப்புக்குள்ள வராது. அதான் கட்டும் உறுப்பும், நரம்பினால் கட்டப்பட்ட உறுப்புகளை கொண்ட உடம்பு அப்படிங்கிறது சொல்றார். அதுக்கு அடுத்தது கரணமும். இதில் ஐந்து பொறிகள், அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, கண்மேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, அந்த கரணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் இந்த உடலுக்குள்ளே அமைந்திருக்கிறது. கொண்டு, இவைகளெல்லாம் என்னுடையவையாக கொண்டு, உயிர் வேற உடல் வேற, ஆனால் இந்த உயிரானது என்ன நினைக்கிறதுனா, இந்த ஐம்பொறிகள் தான் நான், இந்த மனசு தான் நான், இந்த நரம்பு கூட்டம்தான் நான் என்று உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுக்கு ஒரு அற்புதமாக ஒரு உதாரணம் ஒன்று சொல்றார் மெய்கண்டார். ஒரு மனிதன் தெருவில் போயிட்டு இருக்கான், அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். அப்படி கூப்பிட்ட உடனே அவன் திரும்பி பார்க்குறான். அந்த திரும்பி பார்ப்பது அவனை உடலையா உயிரையா? எதை கூப்பிட்றோம் நம்ம? அந்த உடலுக்கு தான் அந்த பெயர், ஆனால் அவன் திரும்பி பார்க்குறான். அப்போது உடலையே தன்னோடு அவன் ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஆகுது இல்லையா? உடலுக்கு இட்ட பெயரை தனக்கிட்ட பெயராக நினைத்து கொண்டு அந்த மனிதன் அதற்கு அந்த ஏவலுக்கு கட்டுப்படுகிறான், அழைப்புக்கு உட்படுகிறான். என் மூலம் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, மெய்கண்டார், உடலையும் உயிரையும் நாம் பிரித்தே பார்ப்பதில்லை. உடலையும் உயிரையும் நாம் ஒன்றுபடுத்தி தான் பார்க்கிறோம். சாதாரணமாக பார்த்தா கூட தெருவில் நிறைய பொருள்கள் விட்டுக்கொண்டு போகிறவங்கள மாமனம் விட்டுட்டு போறார், மாம்பழம் மாம்பழம்னு விட்டுட்டு போறார். நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம், ஏன் மாம்பழம்னு கூப்பிடுறோம்? அவர் மாம்பழமா? இல்லை. ஆனால் அந்த விற்பனை பொருளோடு தன்னை அவர் மிக நெருக்கமாக தொடர்பு பிடித்து வைத்துக் கொண்டு மாமனன் கூட அவரும் கோச்சுக்கிறது கிடையாது. கோச்சுட்டாரு எப்படி வியாபாரம் நடக்க முடியும்? அவர் வந்துடுறார். வந்த உடனே நம்ம அந்த மாம்பழம் வாங்குறோம். இட்டது ஒரு பேரழைக்க, இட்டது ஒரு பேரழைக்க, அந்த உடம்பு கிட்ட பெயரை சொல்லி பிறர் அழைத்த பொழுது என் என்றாங்க, உயிர் என்ன பண்ணுது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு வருது. அப்போ உடலும் உயிரும் ஐக்கியப்பட்டு கிடக்கிறது, கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. உடலா உயிரா என்பது நமக்கு பிரித்தெறிய வாராதபடி இருக்கிறது. நமக்கு ஒரு ஏதாவது யாராவது ஒருத்தர் திட்டிடுறாங்க, திட்டின உடனே அந்த அவமானம் நமக்கு தாங்க முடியாமல் போகிறது இல்லையா? அவன் என்ன திட்டான் அப்படின்னு சொல்றேன். இப்படி உயிரும் உடலும் மிக நெருக்கமாக கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. எப்படி இந்த உயிரும் உடலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். அதுதான் சொல்ல வர்றார். அதுக்கு உதாரணம், அற்புதமான உதாரணம், இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கிறது தான். அதுதான் அந்த உதாரணத்தை சொல்லுகின்றார். உடலை உயிர், உடலுக்கிட்ட பெயர், எத்தனையோ பெயர், ஊரானந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்றும் உறவானந்தம் இணையினால் என்பது தாய்மானுடைய வாக்கு. ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு பெயர் நமக்கு, ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு ஊர் நமக்கு, ஒவ்வொரு தாய் நமக்கு, தந்தை நமக்கு, நாடு நமக்கு, அப்படியெல்லாம் வருகிறது. ஊர் அனந்தம், அனந்தம்னா அதிகமானது, ஏராளமானது. ஊர் அனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் அப்படின்னு நமக்கு ஏராளமாக அமைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பிறவியில் நமக்கு வைத்த பெயர் என்ன சொல்ல இருக்கிறதோ அதை சொல்லி கூப்பிட்ட உடனே உயிரானது திரும்பி பார்க்கிறது. எப்படி கலப்பினால் இந்த உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். ஆனால் இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலை சகல நிலை, இந்த நிலையில இறைவன் இருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறதா? இல்ல. இறைவன் இருப்பதாக யார் இருக்கிறதா உணர்றோம்? நான் தான் இருக்கிறேன், உயிர் தான் இருக்கிறது என்று உணர்கிறோம். அப்படி இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருந்தும் நம்ம இந்த சகல நிலையில அறியாமல் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன என்று நாம் அதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகிறார். கலப்பினால் அவன் உன்னோடு இருக்கிறான், அவன் உன்னை விட்டு என்றும் பிரிந்ததே இல்லை. ஆனாலும் மணிமாக்கு பெருமான் எடுத்துள்ள ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. அவன் நம்மோடு இருக்கிறான் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் விளங்கி தோன்றுகிறான், நினைக்காதவர்களுக்கு விளங்கி தோன்றுகிறான். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அப்படி தெரியாமல் அவன் நம்மோடு உயிரோடு கலந்திருக்கிறான். ஆகவே இப்போ இன்னொரு இந்த உதாரணம் ஏகதேச உதாரணம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உடலுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற தொடர்பு ஒரு நீடித்த உறவு கிடையாது. இப்போ இந்த உதாரணத்தை அப்படியே முழுசாக பொருத்தி பார்க்கக்கூடாது. ஏகதேச ஓமையாக அதை உருவமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் நம்ம அந்த உயிரை விட்டு பிரிந்து போயிடுது. நம்ம அந்த உதாரணத்தை சொன்னால் இறைவனும் உயிரை விட்டு பிரிந்து போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த சந்தேகம் வரக்கூடாது. அதனால் அவருக்கு ஒரு இறைவன் ஒரு பெயர் கொடுக்கிறாருங்க. அற்புதமாக நம்ம சிந்தனை பண்ணி ரசித்து பார்த்தோம்னா இவங்க எவ்வளோ அழகாக நமக்கு அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு. ஒட்டி இறைவன் எப்படி இருக்கானா? உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிறான், கலத்தினால் பிரிக்க முடியுமா எங்கேயாவது அப்படின்னா ரெண்டு பொருள் தான் அது. ஆனால் ஒரு நாளும் அந்த பொருளை, ரெண்டு பொருளையும் தனித்தனியாக பிரித்து விட முடியாத அளவுக்கு கலத்தினால் இறைவன். ஏன்னா இந்த உயிரானது தங்க வேண்டும், ஏன்னா அவனுடைய வியாபாரத்தில் தானே தங்கி இருக்கு. அப்ப உயிர் நிலைக்க வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு ஒட்டி இருக்க வேண்டும். அதற்காக அவன் ஒட்டி இருக்கிறான். அதனால சாமிக்கே ஒரு பேர் கொடுத்துட்டார். என்ன பேர் கொடுத்துருக்காரு பாருங்க, ஒட்டி. அந்த பாட்டிலே இருக்கு, ஒட்டி ஒட்டி அங்கு. அப்படி ஒட்டி கொண்டு இறைவன் அந்த உயிரோடு இருந்தால் கூட, அப்படி ஒட்டி கலத்தினால ஒன்றாக இருந்தாலும் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் உயிராக மாட்டான், உயிர் அவன் ஆகாது, ரெண்டு பேரும் வேற வேறு. இந்த கருத்தை ஆழமாக நம்முடைய பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில சில புறம்பான கருத்துக்கள் இருக்கின்றன, அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மெய்கண்டார் சொல்லுகின்றார். ஒருவர் சொல்லுகிறார், பிரம்மமும் நானும் ஒன்று, கடவுளும் நானும் ஒன்று, நான் கற்பனையினால என்னை ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், கற்பனை நீங்கிவிட்டால் நானும் கடவுளும் ஒன்று என்று சொல்லுகிறார். அதை தான் மறுக்க வர்றார் அவர். அதையெல்லாம் எந்த பேரையும் சொல்லாம, கடவுளும் நீயும் வேறு வேறுபா, ஏன்னா கடவுளுக்குரிய ஆற்றல் என்பது வேறு, உனக்குரிய ஆற்றல் என்பது வேறு. அவருடைய பேரறிவு, பேரறிவு பேரறிவுடைய விளைவாக பேராற்றல், அந்த பேராற்றல் இருப்பதன் காரணமாக அனுகிரகம், பேரனுகிரகம். இந்த மூணு உடையவன் கடவுள். உயிர்கள் அதெல்லாம் கிடையாது, சிற்றறிவு. ஏனென்றால் இந்த உயிரால எதையும் தொடர்ந்து சிந்திக்க முடியாது, அடிக்கடி மறந்து போவோம். ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பார்த்த விஷயமா முதல்ல நிர்விகற்பமாக உணரும், அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றிய எல்லா அறிவும் வரும். ஒரே நேரத்தில் எல்லா அறிவும் வந்துடாது, மேலும் மேலும் அனுபவப்படத்தான் வரும். இதெல்லாம் நம்ம விவரமாக பேசியிருக்கிறோம் முன்னாடியே. ஆகவே உயிருக்கும் கடவுளுக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. அவன் ஒட்டி கொண்டு கலப்பினால் ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் வேறு, நாம் வேறு. அவன் உள்ளமாகில்லான் முதல்வன் சிவபெருமான் உயிராக மாட்டான் என்றுமே. உள்ளம் அவனாக மாட்டாது, உயிர் முதல்வனாக ஆக முடியாது. ஆகவே உயிர் உயிர்தான், முதல்வன் முதல்வன் தான். இந்த கருத்து வந்து சைவசாந்தருடைய ரொம்ப ஆழமான கருத்து. இறைவனும் உயிரும் ஒன்று அப்படிங்கிற சொல்ற கருத்தை மறுத்து இங்கே சொல்லுகின்றார். அதனால ஆழமான கருத்து. எந்த தூக்கத்தில் எழுதி நம்ம கேட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் வேறு உயிர் வேறு, அவனுடைய ஆற்றல் வேறு உயிருடைய ஆற்றல் வேறு. இது பாசத்தால் பந்திக்கப்படுவது. இறைவன் பாசத்தினால் பந்திக்கப்படாதவன். அவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்தவன், உயிர் சிற்றறிவும் சிறு ஆற்றலும் படைத்தவன். இறைவன் உயிரோடு ஒட்டி இருந்தாலும் உயிர் உயிராகவும் உடம்பு உடம்பாகவும் இருக்கு இல்லையா, அதே போல இந்த கடவுள் உயிரோடு ஒட்டி இருந்தாலும் இறைவன் வேறு கடவுள் வேறு. அங்கனமாயினும் அவன் உள்ளமாய் அல்லனும் ஆம், முதல்வன் உயிராக நிற்கவும் அவற்றின் வேறாக நிற்கவும் ரெண்டும் அவனால முடியும், கடவுளால தான் முடியும். என்ன முடியும்னு கேட்டீங்கன்னா, அவன் கலப்பினால் ஒன்றாக இருந்தும் தன்னுடைய தனித்தன்மையோடு அவன் இருப்பான். நம்ம செய்கிற யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்படிங்கிறார் சுந்தர பெருமான். உயிரோட தான் இருக்கிறான், ஆனாலும் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அவனும் கூட வந்து நமக்காக அவன் செய்து அனுபவி, நாம் அனுபவம் உடையதற்காக அவனும் நம்மோடு கூட வருகிறான். ஆனால் இவைகளில் இருந்து அவன் நீங்கி இருக்கின்றவன். எப்படி முதல்ல நம்ம உதாரணம் கூட சொல்லியிருக்கிறோம், மேலே சூரியன் வருகிறது, தாமரை குளத்திலே தாமரையானது நல்ல பக்குவமுடைய தாமரை மலர் மலர்ந்து விடுகிறது. சில தாமரை மலர்கள் முத நாளெல்லாம் பூத்து முதிர்ந்தது வாடி போகிறது, சில தாமரை மலர்கள் மொட்டாகவே இருக்கிறது இல்லையா. அப்ப சூரியனுடைய சன்னதியில இந்த தாமரைக்கு பல்வேறு செயல்கள் இருக்கின்றன. அதுபோல சிவபெருமான் இந்த உயிரோடு ஒட்டி இருந்தாலும் கூட, உயிர் என்ன செயல் செய்கிறதோ அதற்கு உதவி செய்தாலும் கூட, உயிரை அனுபவிக்கும் பொழுது அவனும் சேர்ந்து அனுபவித்தாலும் கூட, இதில் எல்லாம் அவன் தொடக்கூடாதவன், அவன் பந்திக்கப்படாதவன். ஏனென்றால் அவனுடைய அவன் என்ன செய்கிறாங்கிறத நம்ம முன்னாடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிவபெருமான் உயிர்களோடு அந்த வினைகளை அந்த உயிர்களுக்கு ஊட்டி அதை அனுபவம் உண்டாக்கி அவைகளுக்கு ஞானத்தை ஏற்படுத்துகிறான். ஆனா அவன் எதையும் அனுபவிப்பது இல்லை. ஏனென்றால் அவன் கூட வந்து இதையெல்லாம் செய்யாவிட்டால் உயிர்களுக்கு எந்த அனுபவமும் ஏற்படாது, உலகில் இன்பமும் நமக்கு ஏற்படாது. நம்ம உலகில் சாதாரண அற்பமான சுகத்தை நாம் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால் கூட, அவன் வந்து நம்மோடு சேர்ந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லை என்றால் நமக்கு எந்த விதமான ஆனந்தமும் அனுபவமும் இன்பமும் சின்னதுலேருந்து பெருத்து வரலாம் அவன்தான். ஆனால் எந்த விதமான அனுபவங்களையும் நமக்கு ஏற்படுத்தி அந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகின்ற செயலைத்தான் அவன் செய்கிறானே தவிர, தகுதிக்கு தகுந்தது போல நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தது போல அவன் ஒன்றிலும் தோயாதவன். எந்த விதமான பாவ புண்ணியம் அவனை வந்து சாராது. ஏன் அப்படியெல்லாம் சாமி செய்கிறான் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோமானால், இந்த உயிர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்பட வேண்டி இருக்கிறது. உடனடியாக பக்குவத்தை கொடுத்தா கூட உடலால் அதை உயிரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மெல்ல மெல்ல பக்குவம் வரும் பொருட்டு தகுந்த சூழ்நிலையும் உயிர்க்குயிராக இருந்து கொண்டு தகுந்த சூழ்நிலையும் தகுந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி உயிர்களை ஞானத்திற்கு அவன் மெல்ல மெல்ல தகுதிப்படுத்தி கொண்டே வருகிறான். கலத்தினால் ஒன்றாகவும் பொருளித்தன்மையால் வேறாகவும் இருந்து கொண்டு நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அவன் உண்டு கொண்டுவதற்காக. இந்த செய்தி ஏதோ நம்முடைய கற்பனையா அப்படின்னா இல்லை, நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய நால்வர் பெருமக்கள் நிறைய பாடல்கள்ல அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் கொண்டு தொகுதமான அது ஒரு பெரிய தொகுப்பாக அமையும். இறைவன் வந்து அதுல நிறைய சொல்லலாம். இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான் என்பதை அருமையாக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லாத இடமே கிடையாது. பாடல்கள் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஓரிரு பாடல்கள் அதை நம்ம, ஏன்னா இது நம்முடைய கற்பனையில் உடைந்த விஷயம் கிடையாது, இது நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டித்தந்த உண்மை. இந்த உண்மை